வாரம்பூர் அலசல். உனக்கு அடுத்திருப்பவரை தெரியுமா? மனித வாழ்க்கை ஓர் அசையும் ஓவியம், ஓர் உயிருள்ள ஓவியம். இந்த அழகிய வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்வதற்கே எல்லாரும் விரும்புகின்றனர். ஆனால் அவ்வாறு வாழ்வதற்கு இன்று பலருக்கு இயலவில்லை, நேரமில்லை. செவ்வாய் கோளத்தில் கியூரியாசிட்டி விண்கலத்தை இறக்கி அது அனுப்பி கொண்டிருக்கும் பல வண்ணப்படங்களை ஆய்வு செய்து வரும் அமெரிக்க அறிவியலாளர்கள் 2030 மனிதரை அங்கு அனுப்பவும் முயற்சித்து வருகின்றனர். இத்தகைய அறிவியல் உலகத்தில் இயந்திர கதியில் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை இது. அட, அதை ஏங்க கேட்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை கூட எதுனாச்சும் வேலை வந்துடுது, ஒரு நாள் கூட ஓய்வுங்கிறதே இல்லை. அக்கடானு இருக்கலாம்னா அதுக்கு ஒரு அரைநாள் கூட கிடைக்க மாட்டேங்குது என தவிப்புடன் ஏக்கத்தையும் சேர்த்து புலம்புகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஒரே நாளில் மும்பையிலிருந்து சென்னை வந்து அலுவலக கூட்டத்தை முடித்து கொண்டு கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் என பயணம் செய்து இரவோடு இரவாக மும்பை திரும்பி மறுநாள் அலுவலகம் செல்லும் அன்பர்களும் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி வாழ்க்கையில் அடுத்தவரை பற்றி, அண்டை வீட்டில் வாழ்பவரை பற்றி, சாலையோரத்தில் கவனிப்பாரற்று கிடப்பவர் பற்றி கவலைப்பட நேரம் ஏது? ஒரு சமயம் ஒரு நண்பர் சாலை விபத்தில் இறந்த தனது சகோதரர் குறித்து கவலையோடு சொல்லிக் கொண்டிருந்தார்.
எனது அண்ணனுக்கு சரியான நேரத்தில் யாரும் உதவி செய்திருந்தால் அவர் இறந்திருக்க மாட்டார். அன்று வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது ஒரு வாகனம் அவரை அடித்து போட்டுவிட்டு சிட்டாய் பறந்துவிட்டது. எனது அண்ணன் சாலையில் மயங்கி கிடக்கின்றார். அவ்வழியே சென்ற பலர் ஏதோ குடிபோதையில் நினைவிழந்து கிடக்கின்றார் என ஒதுங்கி சென்று விட்டார்கள். ஆனால் அவ்வழியே சென்ற ஓர் உதவும் உள்ளம் தனது பைக்கை நிறுத்திவிட்டு எனது அண்ணனின் நிலையை பார்த்து அவசர மருத்துவ வாகனத்தை வரச்சொல்லி அதில் ஏற்றி சென்றிருக்கின்றார். ஆனால் வாகனத்தில் செல்லும்போதே எனது அண்ணன் இறந்துவிட்டார்.
காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நின்று நிதானித்து அடுத்தவர் பற்றி நினைப்பதற்கு நேரம் ஏது? இப்படி எழுதி கொண்டு இருக்கும்போதே இஞ்ஞாயிறன்று வெளியான ஒரு செய்தி மனதுக்கு ஆறுதலாக வந்தது. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படும் போது பாதிக்கப்படுவோருக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ வசதிகள் இல்லாததற்காக மத்திய அரசுக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் இச்சனிக்கிழமையன்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மனிதநேயம் கொண்ட பொதுநல அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பின்னரே தேசிய நெடுஞ்சாலைகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. என்னதான் அவசர அவசரமாக வாழ்க்கையை ஓட்டினாலும் மனிதம் நிறைந்த, மனிதாபிமானமிக்க உள்ளங்கள் இருப்பதால்தான் உலகம் தொடர்ந்து உயிர் பெற்று வருகின்றது. சிரியா நாட்டில் ஒவ்வொரு நாளும் எத்தனை அப்பாவிகளின் உயிர்களை குண்டுகள் குடித்து விடுகின்றன. தங்கள் உயிர்களை காத்துக்கொள்வதற்காக எத்தனை பேர் தினமும் புலம்பெயர்கின்றனர். இதோ நீலா என்பவரின் மனிதயமானம் பற்றி இஞ்ஞாயிறன்று தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது. இதுவும் சேவைதான் என்று தான் செய்து வரும் சேவையை ஒரு தமிழ் தினத்தாளிடம் விளக்கியிருக்கின்றார் நீலா.
திருச்சியில் பள்ளியில் படித்தபோதே ஒரு குழுவை உருவாக்கி முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் போன்றோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். திருமணம் முடிந்து சென்னையில் வாழ்க்கை ஆரம்பமானது. கணவர் பிசினஸ் செய்வதால் அவரின் துணையோடு பலருக்கும் உதவிகளை செய்தேன். இருந்தாலும் சேவையில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாத குறை இருந்தது. ஒருநாள் இரவு என் வீட்டு வாசலில் மூதாட்டி ஒருவர் அழுவதை பார்த்து விசாரித்தேன். எதுவும் பேசாமல் சென்றுவிட்டார். அடுத்த 20 சாலையோரம் அந்த மூதாட்டி இறந்து கிடந்தது தெரிந்தபோது மனது பாரமாகியது. உலகிலேயே துயரமானது மரணத்துக்குப் பின் இறுதிச் சடங்கு செய்யக்கூட நமக்கு ஆள் இல்லை என்ற நினைப்புத்தான். அதனால் நானே அந்த மூதாட்டிக்கு ஈமச்சடங்குகள் செய்தேன். சேவை செய்த திருப்தியில் மனநிறைவை உணர்ந்த நான் இதை தொடர வேண்டுமென்று முடிவெடுத்தேன். சென்னையிலுள்ள காவல் நிலையம், மருத்துவமனைகள், தொண்டு நிறுவனங்கள் என அனைத்துக்கும் எனது தொலைபேசி எண்ணை கொடுத்து அனாதை பிணம், இறுதி காரியங்கள் செய்யக்கூட வசதியில்லாத ஏழை குடும்பத்து சடலம் என ஏதாவது இருந்தால் தகவல் தருமாறு சொன்னேன். நிறைய தொலைபேசி அழைப்புகள் வர ஆரம்பித்தன. உரிய வகையில் சடலங்களை அடக்கம் செய்ய துவங்கினேன். போகும்போதே தேங்காய், பழம், துணி, மாலை எல்லாம் வாங்கிச் செல்வேன். என் சேவையை பார்த்து உதவி செய்ய பலரும் முன்வர உத்ரா உதவும் சேவை மையம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கினேன். தொண்டுகளிலெல்லாம் பெரிய தொண்டாக பெண் வெட்டியான் வேலையை செய்து வருகின்றேன்.
அன்பு நேயர்களே, ஆகஸ்ட் 19 ஞாயிறு அனைத்துலக மனிதயுமான நாள். நான் உதவி தேவைப்படும் இடத்தில் இருந்தேன் என்ற தலைப்பில் இவ்வாண்டு இத்தினம் கடைபிடிக்கப்பட்டது. மனிதயுமான பணிகளின் போது இறந்தவர்களை நினைவு கூறவும், உலகின் பல பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றவர்களை ஊக்கப்படுத்தவும் இந்த அனைத்துலக தினம் உருவாக்கப்பட்டது. உலக அளவில் மனிதயுமான பணிகளின் தேவையையும் அதற்கு பன்னாட்டு அளவில் தேவைப்படும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தும் நோக்கத்திலும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. 2008 டிசம்பரில் கூடிய ஐநாவின் 63 பொது அவையில் இத்தினம் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈராக் தலைநகர் பாக்தாத் நகரில் உள்ள ஐநா தலைமையகம் 2003 ஆகஸ்ட் 19 கடும் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளானது. அதில் ஐநா தூதர் சேர்ஜோ வீரா திமெல்லோ உட்பட 22 பேர் கொல்லப்பட்டனர். எனவே ஆகஸ்ட் 19 அனைத்துலக மனிதயுமான நாள் எனவும் அறிவித்தது ஐநா பொது அவை. இப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது கொல்லப்படுதல் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. கடந்த ஓராண்டில் மட்டும் 12 பேர் கொல்லப்பட்டனர். 5 குழந்தைகளுக்கு தந்தையான வாகன ஓட்டுநர் ஒருவர் சூடானின் தென் கோர்டோஃபானில் இம்மாதம் 4 கொல்லப்பட்டார் என்கின்றார் WFP என்ற உலக உணவு திட்ட அமைப்பின் பேச்சாளர் எலிசபெத் பைஸ்.
On the 4th of August in South Kordofan, a WFP driver was killed. He had a wife and 5 children. It's unacceptable that the humanitarian workers should face this kind of physical violence, intimidation and attacks and even death in their daily struggle.
இவ்வாறு வருந்தும் ஐநா பணியாளர்கள் இந்த உலக நாளை எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்பதற்கும் சில வழிகளை காட்டுகின்றனர்.
பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுத்தல், பொருள் வாங்கும் ஒருவருக்கு உதவுதல், பொதுவான ஒரு சமுதாய திட்டத்திற்கு திறமையை பகிர்ந்து கொள்ளல், சாலையில் பயணம் செய்ய முடியாமல் அல்லது சாலையை கடக்க முடியாமல் இருப்பவருக்கு உதவுதல், தனிமையில் வாழும் வயதானவர்களை சந்தித்தல், மருத்துவமனையில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு ஆறுதல் சொல்லுதல், அவரவர் ஊரில் உள்ள பிறரன்பு நிறுவனத்திற்கு உதவி செய்தல், பயன்படுத்தாத பொருட்களை தேவையில் இருப்போருக்கு கொடுத்தல், அடுத்தவருக்கு முற்றத்தை சுத்தம் செய்ய உதவுதல், இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தல், நகர பூங்காவை சுத்தம் செய்தல், சமையல் செய்ய இயலாமல் துன்புறும் கர்ப்பிணி தாய்க்கு உதவுதல், மதுபானம், போதைப்பொருள் போன்ற பழக்கத்தில் உள்ளவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை பெற உதவுதல்.
இவ்வாறு எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது நல்ல செயல்கள் செய்து இந்த உலக நாளை சிறப்பிக்குமாறு ஐநா கேட்டுள்ளது. யாராவது ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும். மக்கள் மக்களுக்கு உதவ வேண்டும். 2011 ஏறக்குறைய 3,42,00,000 பேர் HIV நோய் கிருமிகளுடன் வாழ்ந்தனர். இதே ஆண்டின் இறுதியில் உலகில் 2,64,00,000 பேர் புலம்பெயர்ந்திருந்தனர். இவர்களில் அதிக அளவினர், சில இடங்களில் 65% முதியோர். பெண்களும் சிறுமிகளும் பல இடங்களில் பல வன்கொடுமைகளை எதிர்கொள்கின்றனர். அன்பர்களே, இத்தகையோருக்கு சிறு உதவிகளை செய்யலாம். அலைபேசி குறுஞ்செய்திகள், இணையதளம் போன்றவை மூலம் சில வெளிநாட்டு சக்திகள் பரப்பிய வதந்திகளால் இந்நாட்களில் சென்னை, பெங்களூரில் வாழும் வடகிழக்கு மாநிலத்தவர் ஆயிரக்கணக்கில் தங்கள் இடங்களுக்கு திரும்புகின்றனர். இத்திங்கள் ரமதான் விழாவுக்காக பெண்கள் மெகந்தியிட்டு தங்களை அலங்கரித்துக் கொண்டிருந்த வேளை செஞ்சி பகுதியில் பரவிய வதந்தி பெண்களை அச்சத்தில் வைத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த மக்களின் பயம் நீங்குவதற்கு நம்மால் என்ற சிறு சிறு மனிதயுமான உதவிகளை செய்யலாம். உலகின் ஏழைகளில் 42% இந்தியாவில் வாழ்கின்றனராம். ஆதலால் ஏதாவது ஒரு சிறு மனிதயுமான செயல் செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் பல வாய்ப்புகள் நம்மை தேடி வருகின்றன. இவற்றை நழுவ விடாமல் நம்மிலுள்ள மனிதத்தை வெளிப்படுத்துவோம்.
ஒரு தாதியர் பயிற்சி பள்ளியில் 3 பேர் அடங்கிய பேராசிரியர் குழு கேள்வி கேட்டு மதிப்பெண் போடும் கடைசி தேர்வு அது. அதில் ஒரு மாணவி ஏறக்குறைய எல்லா கேள்விகளுக்கும் நன்றாக பதில் சொன்னார். கடைசியாக பாடத்தோடு எதுவுமே தொடர்பில்லாத ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களது வகுப்பறையை தினமும் சுத்தம் செய்யும் அந்த பணியாளரின் பெயர் என்ன? அல்லது அந்த பணியாளரை நீங்கள் என்றாவது ஒரு நாள் பாராட்டியது உண்டா என்பதே அந்த கேள்வி. அந்த மாணவி சங்கடத்தில் நெளிந்தார். அப்போது அந்த தேர்வுக்குழு அந்த மாணவியிடம், நீங்கள் செய்யவிருக்கும் மருத்துவ பணியில் சந்திக்கவிருக்கும் ஒவ்வொரு நோயாளியும் ஒரு மனிதர். அந்த நோயாளிக்கு உங்களது அன்பும் அக்கறையும் அவசியம். நீங்கள் அந்த நோயாளிக்கு அடுத்திருப்பவராக இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னது. பின்னர் அந்த மாணவியும் அந்த பணியாளரை பார்த்து தனது பாராட்டுதல்களை தெரிவித்தார்.
அன்பர்களே, ஆயிரக்கணக்கான மனிதநேய உள்ளங்களைக் காண சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்பட வேண்டுமென்ற அவசியமில்லை. நமக்கு நாமே இன்று கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். ஒருவர் என்னிடம் உதவி கேட்கும்போது அதை முழு மனதோடு செய்கின்றேனா அல்லது உதவி செய்ய மறுக்கின்றேனா? உதவி தேவைப்படும் அந்த இடத்தில் நான் இருந்தேன் என்று சொல்ல முடியுமா? உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நானாக முன்வந்து உதவுகின்றேனா? பிறர் அன்பையே சிந்தித்து, பிறர் அன்பையே மூச்சு காற்றாக சுவாசித்து மனித விமானம் வளர்ப்போம்.
உனக்கு அடுத்திருப்பவரை தெரியுமா? இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.